இந்த காலங்களில் நம்ம நாட்டில் வந்து நம்ம நாடே பொருளாதார வீதத்தில் ரொம்ப பெரிய டெவலப்மெண்ட்டை பார்த்துருக்கு. இது ஒரு 10 வருஷமா பெரிய டெவலப்மெண்ட்டை பார்த்துருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 2000 ரூபாய் சம்பளம் வாங்குறோம்னா அது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு 2500 ரூபீஸ் சேலரி அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியாம இருக்கலாம், சின்ன பசங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். அதுல நிறைய காரியங்கள் செய்யலாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 5000 வாங்குற அளவுக்கு வந்திருக்கோம். 10,000, 15, 30, 40 இயர்ஸ் சில பேர் வாங்குற அளவுக்கு நம்ம நாடு நல்லா பொருளாதார விதத்துல வளர்ந்திருக்கிறத நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். அதே விதத்துல இந்த காலத்துல ஒரு பெரிய ஒரு ஹெல்த் கிரைசிஸ், அதாவது சுகத்துல சுகவீனமா போய்கொண்டிருக்கிற ஒரு சந்ததியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த் கெட்டு போயிட்டு இருக்கிறத ரொம்ப பேர் சிந்தனையாளர்கள், நம்ம நாட்டை பத்தி கவலைப்படுறவங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய கவலை என்னன்னா, நம்ம நாடு சுகவீனமா போய்கிட்டு இருக்கிறது. சுகவீனமா போயிட்டு இருக்கிறது எங்க பார்த்தாலும் அதிகமான ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துருச்சு, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் பாத்தீங்கன்னா எப்ப பாரு ஃபுல்லா தான் இருக்கும். சாட்டர்டே சண்டே எல்லாம் போனீங்கன்னா கியூல தான் நம்ம நிக்கலாம் இல்லைங்களா. டாக்டர்ஸ் கிடைக்க மாட்டேன்றாங்க, ரொம்ப ரஷ். இப்படி இருக்குல்ல ஒரு காலத்துல ரொம்ப ஹாஸ்பிட்டல்ஸ் ஆபரேஷன்ஸ் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம், 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆபரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரேர் இந்தியால, ரொம்ப ரேர் தான் இந்தியால ஆபரேஷன்ஸ். ஆபரேஷன் எல்லாம் செய்யணும்னா பாம்பே மாதிரி இடத்துக்கு தான் போகணும். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலையும் ஒரு ஒரு நாளும் ஆயிரக்கணக்கான ஆபரேஷன்ஸ் நடக்குது. அந்த நிலைமைக்கு நம்மளுடைய ஹெல்த் கெட்டு போயிருக்குன்னு நான் சொல்ல வரேன். பார்மசி இண்டஸ்ட்ரி, பார்மசினா மருந்தெல்லாம் வைக்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து கடந்த 10 வருஷமா 100 மடங்கு வளர்ந்துருக்கு. மாத்திரைகள் வந்து கோடிக்கணக்கான, மில்லியன்ஸ் கணக்கான மாத்திரைகள் டெய்லி விற்பனை ஆகுது. முதல்ல இல்லாத சில மாத்திரைகள்லாம் இப்ப வந்திருக்கு. ஜீர்ணம் ஆகிறதுக்கு மாத்திரை, ஜீர்ணம் ஆகிறதுக்கு மாத்திரை, தூக்கம் வர்றதுக்கு மாத்திரை, அப்படியெல்லாம் இப்ப வந்துருச்சு. இதெல்லாம் முதல்ல இல்ல. அந்த மாதிரி பார்மசி இண்டஸ்ட்ரி ரொம்ப பயங்கரமா வளர்ந்து இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஒரு நம்ம தேசத்தின் சுகம் ஹெல்த் சரிந்து கொண்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அது வந்து எல்லா இடத்துலயும் இப்படித்தான் இந்த நிலைமை இருக்கிறத நம்ம பார்க்கும்போது, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் 5-10 வருஷத்துக்குள்ள, ரொம்ப நாள் இல்ல, ரொம்ப எல்லாம் உயிரோடு தான் இருக்க போறோம், 5-10 வருஷத்துக்குள்ள 1/3 அவங்க 30 வயசு ஆவறதுக்குள்ள அவங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லனா பிபி இல்லனா அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இல்லனா பேக் ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கும்ன்றாங்க. எத்தனை வருஷத்துக்குள்ள? 5-10 வருஷத்துக்குள்ள நீங்க 30 இயர்ஸ் ஆவறதுக்குள்ள 1/3 இப்படி இருக்கும். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நம்மள 30 பேர் இருந்தா 10 பேருக்கு நம்மள டயபெட்டிஸ் இருக்கும், இல்ல ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், பிபி இருக்கும், பேக் ப்ராப்ளம் இருக்கும். அப்படித்தான் நம்ம நாடு போய்கிட்டு இருக்கிறது. ஏன் இப்படி, எதனால இப்படி போய்கிட்டு இருக்கிறது? விசேஷமா சிட்டிஸ்ல வாழ்றவங்க, நம்ம எல்லாம் இருக்கிறோம் இல்லைங்களா, அர்பன் இடத்துல வாழ்றவங்க வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் தான் இது காரணம். அவங்க வாழுகிற வாழ்க்கை முறை அதான் காரணம். ஒரு ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் லைஃப் இல்லைங்களா, ரொம்ப வேகமா ஓடுற ஒரு வாழ்க்கை. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு டைம் இல்ல, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் இல்ல, எக்ஸசைஸ் பண்றதுக்கு டைம் இல்ல, அவங்க உடம்ப பாத்துக்கிறதுக்கே டைம் இல்ல. அவங்களுடைய வேலை எல்லாம் செடென்டரி ஒர்க். செடென்டரி ஒர்க்னா ரொம்ப உக்காந்துட்டு செய்யற வேலை, ஆக்டிவிட்டியே இல்ல, ரொம்ப உக்காந்து செய்யற வேலையினாலையும். அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க சம்பளம்லாம் ஜாஸ்தி ஆயிருச்சு இல்லைங்களா. முதல்ல வீட்டில் சாப்பிட்றத சாப்பிடுவோம், இப்போ ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, அந்த மாதிரி எக்கச்சக்கமாக வெளியே சாப்பிட்றதுனாலையும், இன்னும் அந்த ப்ரோசஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் வருது இல்லைங்களா, பாட்டிலில் பேக்கெட்டில், அதெல்லாம் வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி செஞ்சுருப்பாங்க. அது கெடாதபடிக்கு சில மருந்தெல்லாம் கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. அந்த மாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட்டை ரொம்ப நம்புறதுனால, இயற்கையான சாப்பாடு ரொம்ப சாப்பிடாததுனால ஒபிசிட்டி பெரிய பிரச்சனை ஆகுது. ஒபிசிட்டினா நமக்கு இருக்க வேண்டிய வெயிட்டுக்கு அதிகமா நம்ம வச்சுக்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகுது. இதனாலதான் டயபெட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், பிபி ஏற்படுகிறது. 70% இந்தியாவில் 70% ஒபீசா, என்னால் நம்ப முடியுமா? அவங்களுக்கு இருக்க வேண்டிய வெயிட்டுக்கு அதிகமா 70% இந்தியாவில இருக்காங்க. என்ன மாதிரி ஆகிட்டு இருக்கு பாருங்களேன். இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன பயங்கரம் வரும்ன்றது உண்மைதான். அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு 10% என்னன்னா, விசேஷமா இந்த காலேஜ் பசங்க அந்த மாதிரி வாலிபரா இருக்கிறவங்க ஆனோரெக்சியான்ற ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு. ஆனோரெக்சியானா போதுமான அளவுக்கு சாப்பிடுறது இல்லை, அது ஒரு பெரிய வியாதி. ஒரு ஆனோரெக்சியா நீங்க போய் பார்க்கலாம். அது போதுமான அளவுக்கு சாப்பாடு சத்தான உணவு அவங்க சாப்பிடாததுனால இது என்ன ஆகுது, உங்களுக்கு பெரிய ஸ்லிம்மா இருக்கணும் நினைக்கிறாங்க இல்லைங்களா, ஸ்லிம்மா இருக்கணும், பியூட்டிஃபுல்லா இருக்கணும், நம்ம காலேஜ்ல எல்லாம் குண்டா இருந்தோம்னா நம்மள ஒரு மாதிரி பேசுவாங்கன்றதுனால கொஞ்சம் சாப்பிடாம சாப்பாடு எல்லாம் ஸ்கிப் பண்ணி சத்தான உணவு சாப்பிடாம அவங்கள உடம்ப கொஞ்சம் ஸ்லிம்மா வச்சுக்கணும்ன்றதுக்காக அது ஆனோரெக்சியா. தேவையான சத்து அவங்களுக்கு இல்லாம என்னென்ன ஆகுதுன்னு போட்டிருக்குன்னா, முதலாவது லோ பிபி. இன்னும் 30 வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு வரக்கூடியது லோ பிபி வந்துடும், பிரீதிங் ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் நான் மெடிக்கல் புக்ல இருந்து எடுத்து பார்த்து சொல்றேன். அவங்களுக்கு அந்த சரியான செல்ஸுக்கு சாப்பாடு கிடைக்காததுனால அவங்க ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரை ஆகும், புரியுதுங்களா, ட்ரை ஆகி ஒரு டார்க்கா இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு ஃபிளஷா ஃப்ரெஷ்னஸா இல்லாம ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகி முடியெல்லாம் தின் ஆகும், தின்னிங் ஆஃப் த ஏர் என்னுவாங்க தெரியுங்களா, முடியெல்லாம் தின் ஆகி அந்த முடிக்கு சத்து இல்லாத மாதிரி முடி இருக்கும், ஒரு காஞ்சி போன முடி மாதிரி இருக்கும், புரியுதுங்களா, ஏன் சரியா சாப்பிடாததுனால. இன்னொன்னு ஸ்ட்ரெஸ், டென்ஷன், குறைவான சாப்பாடு, அல்சரு, கேஸ்ட்ரைட்டிஸ், கால் கை வீங்கிறது, விசேஷமா கிட்னி ப்ராப்ளம் ரொம்ப சீக்கிரம் அவங்களுக்கு வரலாம். இதெல்லாம் எதனால வருது, ஆனோரெக்சியா. சாப்பிட வேண்டிய அளவுக்கு சாப்பிடாம இருக்கும் போது அவங்க நினைச்சுக்கான மெலிசா இருக்கிறதுனால நம்ம இது இருக்கணும்னு, அவங்களுக்கு தேவையான ஹெல்த் அழகே அதனால கிடைக்க போறது இல்லை, புரியுதுங்களா. எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வந்து போன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஆனா சரியா சாப்பிடாத போன்ஸ் வீக் ஆகி மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம், பிரெக்னன்சி ப்ராப்ளம், அதுல 10ல் 1 பேர் சரியா சாப்பிடாதவங்க 30 வயசு சேர மாட்டாங்களா, அதுக்குள்ள இறந்துருவாங்க, புரியுதுங்களா. இதெல்லாம் மெடிக்கல் இதுல இருந்து நமக்கு சொல்லப்படுது. இது என்ன, அதிகமா சாப்பிட்டாலும் பிரச்சனை, கம்மியா சாப்பிட்டாலும் பிரச்சனை. சரி, இதையே நான் ஒரு முகவரியா ஏன் சொல்றேன்னா, வேதம் நமக்கு நம்முடைய ஆத்மா தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க சொல்லுது. ஒரு மனுஷன் இந்த உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும் அவன் ஆத்மாவை இழந்தா என்ன பிரயோஜனம், ஆத்மா தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆத்மாவா சரீரமான்னு வரும்போது நமக்கு எது முக்கியம், ஆத்மா, ஆத்மா தான் ரொம்ப முக்கியம். நம்ம பாடியை பத்தி வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பக்கம் அது ஒரு மரண சரீரம், அது ஒரு கெட்டு போய் கொண்டிருக்கிற சரீரம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2வது வருகையில வரும்போது இந்த சரீரத்துல பாவத்தினால ஏற்பட்ட விளைவுகளை அவர் எல்லாத்தையும் மாத்திரன்னு சொல்லியிருக்கார். அது பெரிய சந்தோஷமான ஒரு காரியம் இல்லைங்களா. நமக்கு இருக்க பாவத்தினால ஏற்பட்ட வியாதிகள், கஷ்டங்கள் எல்லாம் மாத்திரன்னு ஒரு பக்கம் வேதம் சொல்லுகிறது, ஒரு மரண சரீரம்னு வேதம் சொல்லுகிறது. ஆனா அதே வேதம் தான் இன்னொரு பக்கம் நம்ம பாடிக்கு, இப்ப இருக்கக்கூடிய பாடிக்கு ரொம்ப பெரிய மரியாதை கனம் கொடுக்குது. இப்ப இருக்கிற பாடிக்கு அந்த பாடி எந்த அளவுக்கு, பிதாவாகிய தேவன் வந்து அந்த த்ரியேகமே அந்த பாடியில எந்த அளவுக்கு ஈடுபட்டு இருக்குன்னா, பிதாவாகிய தேவன் வந்து இந்த பாடிய பிரமிக்கத்தக்க அதிசயமா பண்ணார். நம்மளுடைய ஹார்ட், கிட்னி, லங்ஸ் எல்லாத்தையும் யார் பண்ணது, அந்த த்ரியேக தேவன். அவங்க பிரமிக்கத்தக்க, அவரே ரொம்ப ஜாக்கிரதையா இந்த பாடியை பண்ணார். எவ்வளவு மரியாதை அது கொடுத்துருப்பாரு யோசிச்சு பாருங்க. த்ரியேகத்துல 2வது நபராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த உடம்ப தன்னுடைய ஒரு இயற்கையில, இந்த மனித சாயலாய் மாறி பாடியை அவருடைய பாகமா, ஒரு பாகமா எடுத்துக்கிட்டாராம். அப்படின்னா எவ்வளவு மரியாதை அந்த பாடி கொடுத்திருக்காரு பாருங்களா. அவர் பரிசுத்த 3வது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் வந்து இந்த பாடிக்குள்ள வந்து குடியிருந்து, நமக்கு என்ன பேரு, இந்த பாடிக்கு பேரு ஹோலிஸ், த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். உங்களுக்கு தெரியுமா, நம்மளுடைய பாடி வந்து த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பழைய டெம்பிள் எல்லாம் போயிருச்சு, இப்ப இருக்கிற டெம்பிள் எது தெரியுமா, நமக்கு இருக்கக்கூடிய ஆலயம் எது தெரியுமா, என் பாடி தாங்க டெம்பிள். நீங்க அப்படி யோசிச்சு பாத்திருக்கீங்களா, நீங்களே தேவனுடைய ஆலயம், பரிசுத்தாவி உங்களுக்குள்ள குடி இருக்கிறார், அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் உங்க உள்ள இருக்கு. மை பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். எவ்வளவு அளவுக்கு மரியாதை கொடுக்குது பாருங்களா வேதம் நம்ம பாடிக்கு. அது ஒரு வசனம் நம்ம படிக்கலாம், 1 கொரிந்தியர் 6:19
ஆவியானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா?
நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, முதல்ல நீங்க தெரியாம இருக்கிறதுனால தான் அவங்க பாடி மேல உங்களுக்கு அக்கறை இல்ல. உங்களுடையவர்கள் அல்ல, நான் இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன், எனக்கு இஷ்டம் இருந்தா சாப்பிடுவேன், இல்ல நான் சாப்பிட மாட்டேன், நான் இல்ல எனக்கு எவ்வளவு பிடிக்குதோ சாப்பிடுவேன்ற மாதிரி நினைச்சுக்கிறதுக்கு அது உங்களுடைய பாடி அல்ல. முதல்ல அந்த அறிவு இருக்கணும். உங்களுடைய பாடிக்குள்ள பரிசுத்தாவியானவர் குடிகொண்டு வந்துட்டார். அதனால அவருடைய வீடு அது, அவருடைய டெம்பிள் அது, அவர் அந்த வாசம் பண்ற ஒரு இடம் அது. அது நீங்க தெரியாம இருக்கிறீர்களா? அது மாத்திரம் இல்லாம 15வது வசனத்துல என்ன சொல்லப்படுது பாருங்களா,
உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா?
இன்னொன்னு சொல்றாரு, வெறும் பரிசுத்தாவியனுடைய டெம்பிள் மாத்திரம் இல்லாம நம்முடைய பாடி கிறிஸ்துவுடைய ஒரு மெம்பர், கிறிஸ்துவுடைய சரீரமா நம்மள அழைத்திருக்காரு. இது சப கிறிஸ்துவுடைய சரீரம், கிறிஸ்துவுடைய காலா நான் இருக்கலாம், கிறிஸ்துவுடைய இது தலை அவரு தான், கிறிஸ்துவுடைய கையை, கிறிஸ்துவுடைய அங்கங்களா நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம்னு உங்களுக்கு தெரியாதா? நம்ம பாடி தான் அது. அப்படின்னும் போது நம்ம பாடிக்கு வேதம் கொடுக்கிற மதிப்பை நம்ம பார்க்கிறோம் இதுல. அப்ப நம்ம எப்படி ஒரு கிறிஸ்தவனாக வேதம் வந்து நம்மள ஒரு சரியான உக்கரக்காரனா இருக்கணும்னு விரும்புது. உக்கரக்காரன்னா என்ன? உக்கரக்காரனா உக்கரமா இருக்கிற மாதிரி ஒரு வார்த்தை அது. உக்கரக்காரன்னா என்ன தமிழ்ல? கோபக்காரன் இல்ல, உக்ரானக்காரன், சாரி உக்ரானக்காரன், உக்கரக்காரன். உக்ரானக்காரன்னா இங்கிலீஷ்ல வந்து ஸ்டீவர்ட், ஒரு ஸ்டீவர்டா நம்ம இருக்கணும். ஸ்டீவர்டுனா உக்ரானக்காரன்னா ஒரு ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பை நம்ம செய்ய வைக்கிறதுக்கு ஒருத்தன ஒரு பொறுப்பு, ஒரு அதிகாரத்தை கொடுக்கறோம் இல்லைங்களா, ஒரு மேனேஜர் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, ஒரு மேனேஜர் வந்து ஒரு உக்ரானக்காரன், அவனுக்கு சில அதிகாரங்கள் சில பொறுப்புகள் கொடுத்து நமக்கு ஒரு கடையே வைக்கிறோம்னா அந்த கடையை நீ பாத்துக்கப்பா, இந்த கடையை பண்ணி இந்த பிசினஸ் நல்லா பண்ணுப்பான்னு வைக்கிறோம் பாருங்க, அவனுக்கு பேர் தான் உக்ரானக்காரன், ஒரு ஸ்டீவர்டு. ஒரு கிறிஸ்தவன் வந்து ஒரு ஸ்டீவர்டுங்க. கடவுள் வந்து ஒரு ஒரு ஓமையில அவர் என்ன சொல்றாருன்னா, சில மூணு பேரை கூப்பிட்டு ஒருத்தனுக்கு வந்து 5 தாளந்த கொடுக்கிறாரு, ஒருத்தனுக்கு 3 தான் கொடுக்கிறாரு, பாவம் ஒருத்தனுக்கு 1 தான் கொடுக்கிறாரு. 1 கொடுத்துட்டு நீங்க இதுதான் நான் உனக்கு கொடுத்துருக்கிறது, நீங்க இதை என்ன பண்ணணும், வச்சுட்டு தூங்க கூடாது, இது எந்த அளவுக்கு பெஸ்டா நீங்க பயன்படுத்தி இது எந்த அளவுக்கு பெருசு பண்ணிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அதிகமா பயன்படுத்துறீங்களோ அவ்வளவு நான் உங்களை ஆசீர்வதிக்க போறேன். அப்படி ஒரு வாழ்க்கை தான் இது. அப்படித்தான் கொடுத்து கடவுள் நம்மள அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவன் அதிகத்தில் உண்மையா இருப்பான், அவன் தான் பரலோகத்துக்கு போவான். அதுல பாத்தீங்கன்னா 5 கொடுத்தவன் என்ன பண்ணான், அத 10 பண்ணி வச்சான். 3 கொடுத்தவன், பாவம் 3 தான், அவனுக்கு 5 கூட கொடுக்கல, 3 கொடுத்தவன் அதை 6 பண்ணி வச்சான். ஆனா 1 கொடுத்தவன் என்ன பண்ணான் தெரியுங்களா, எடுத்துட்டு போய் பூமியில புதைச்சிட்டு சோம்பேறியாவன். அவன் ஒன்னு செய்யறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்ல, கடவுளை ஒன்னு திருப்பி கேட்டாருனா அது காணாம போயிருச்சுன்னா, அதனால பூமியில புதைச்சு வச்சுட்டு எடுத்துட்டு வந்து வந்தவனு ஒன்னு திருப்பி கொடுக்கறான். என்ன பண்ணாரு, அவனை குடிச்சு நரகத்துல தூக்கி போட்டார். அந்த மாதிரிதான் நமக்கு வந்து கடவுள் அநேக தாளந்து கொடுத்திருக்காரு, வரங்களை கொடுத்திருக்காரு. விசேஷமா 3 வரங்களை நம்ம சொல்ல முடியும். நம்ம கொடுத்திருக்கிற வரங்கள் எல்லாம் 3ல இயற்கையா சொல்லுவாங்க, உடல், பொருள், ஆவி. 3 சொல்றது இல்லைங்களா, நம்ம கடவுள் கொடுத்திருக்கிற தாளந்துகள் உடல், பொருள், ஆவி. அதுல முதலாவது வர்றது என்ன, பாடி. கடவுள் கொடுத்த ஒரு முதல் கிஃப்ட், ஒரு தாளந்து நமக்கு என்ன தெரியுங்களா, இந்த பாடி. இந்த பாடியை வச்சுதான் நம்ம பொருளை சம்பாதிச்சுக்க முடியும், இந்த பாடியை வச்சுதான் நம்ம ஆத்மாவை காப்பாத்திக்க முடியும். அந்த பாடி எவ்வளவு முக்கியம், அந்த பாடியை வந்து ஒரு நல்ல உக்ரான காரணமா இருந்து என் பாடியை நான் எந்த அளவுக்கு மேக்சிமம் யூஸுக்கு, கடவுளுடைய மேக்சிமம் வேலைக்கு நான் பயன்படுத்திக்கிற அளவுக்கு தான் என் பாடியை நான் வச்சுக்கணும்ன்ற ஒரு நல்ல உக்ரான காரணம் நம்ம சிந்திக்கணும். எந்த அளவுக்கு நான் பெஸ்டா மேக்சிமமா கடவுளுக்கு வேலை செய்ய முடியற அளவுக்கு என் பாடியை வச்சுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, புரியுதுங்களா, அது என்னுடைய பொறுப்பு தான். ஏன் அதுக்கு ஒரு ஸ்டாமினா இல்ல, ஸ்டாமினா இல்லாம ஒரு கோச் இருக்குன்னா கோச் பட்டேட்டோ, கேள்விப்பட்டிருக்கீங்களா, கோச் பட்டேட்டோ இங்கிலீஷ்ல. அப்படின்னா ஒரு சோஃபால உட்கார்ந்தாருன்னா எந்திரிக்கவே மாட்டார், அவர் அசையவே மாட்டார், எந்த வேலையும் செய்ய மாட்டார். கோச் பட்டேட்டோ அப்படின்னா ஒரு ஒரு உருளைக்கிழங்கு மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறது, எந்திரிக்கிறதே இல்லை. அந்த மாதிரியே நம்ம உட்காந்து ஒரு ஆக்டிவிட்டி இல்லாம நம்ம ஆயிட்டோம்னா நமக்கு ஸ்டாமினாவே இருக்காது. எதுவுமே செய்யறதுக்கு, ஏதாவது கொஞ்சம் செஞ்சு ஏதாவது கொஞ்சம் பண்ணிட்டோம்னா அப்பா எப்பா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னா என்ன, அந்த பாடியை பெஸ்டா வச்சிருக்குமா நம்ம? நம்ம கொஞ்சம் செய்யறதே பெருசா செஞ்ச மாதிரி இருக்கும். அப்படி நம்ம பாடியை நம்ம வச்சிருக்க கூடாது. ஏன்னா அது ஒரு நல்ல உக்ரான காரணம் இல்ல. ஏன்னா நம்ம பாடி இருக்கிற கண்டிஷன் ஒரு ஸ்டாமினாவே இல்ல. என்னுடைய பாடியை கடவுளுக்கு மகிமையாக நான் எப்படி வைத்திருப்பது, அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதுக்கு தேவையான பலத்தோடு ஒரு வசனம் படிப்போம். பிலிப்பியர் 1:20 பவுல் தன்னுடைய பாடியை எப்படி வச்சிருந்தாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம்.
நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுது போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாகிலும் சாவினாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும்.
அப்படித்தான் முடியும். என்ன முடியும்? எனக்கு ஒரு பெரிய வாஞ்ச, எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. என் வாழ்க்கையில இருக்கிற பெரிய வாஞ்ச என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில இருக்கிற பெரிய நம்பிக்கை எப்படி தெரியுமா? நான் பொழைத்தாலும் வாழ்ந்தாலும் கிறிஸ்து என்னுடைய சரீரத்தின் மூலமா மகிமைப்படும். அது அப்படித்தான் நடக்கும் அப்படின்றார். அது பாருங்களேன், என்னுடைய பாடியின் மூலமா நான் கிறிஸ்துவ மகிமைப்படுத்தணும். அதுதான் எனக்கு இருக்கிற பெரிய வாஞ்ச. அதனாலதான் என்னுடைய பாடி வந்து ஊரெல்லாம் உலகமெல்லாம் சுத்திட்டு வர எவ்வளவு ஸ்டாமினா அவருக்கு இருக்குன்றீங்க. சாவுற மாதிரி மனுஷனை அடிச்சு போட்டாரு, ஊரெல்லாம் போய் சுத்திட்டு வராரு. நம்மளால முடியுமா? ஊரெல்லாம் போய் சுத்திட்டு வந்து என்ன வேலை செய்யறாரு? அப்பா பவுல் ஜெயில போடுறாங்க, ஜெயில போய் நல்லா படுத்துக்கிட்டு இருக்கலாம், இல்ல கோச் போட்டு என்ன ஜெயில தான் போட்டாங்க, ராட்ல போட்டு அடிச்சு தூக்கி ஜெயில போடுறாங்க. அங்க உட்காந்து பிலிப்பியர் இதை எழுதுறாரு, இந்த புக்கை ஜெயில இருந்து எழுதுறாரு. மனுஷன் என்ன பாடி, என்ன ஸ்டாமினா, என்ன எனர்ஜி தெரியுங்களா அவருக்கு? ஏன் அவருடைய பாடி அவர் எப்படி வச்சிருக்கணும்னு விரும்புறாரு? என்னுடைய வாஞ்ச என்னுடைய பாடியின் மூலமா கிறிஸ்து மகிமைப்படணும். ரொம்ப ஸ்ட்ரென்த் ஸ்டாமினா அவருக்கு இருந்துச்சுன்னு பாக்குறோம். அதாங்க ஒரு சரியான மோட்டிவ், ஒரு சரியான நோக்கம். ஒருவேளை நீங்க நம்ம பாடியை நல்லா வச்சிருக்கணும், ஏன்னா எக்ஸசைஸ் செய்யணும், அது செய்யணும்னு நீங்க செஞ்சு அதுல வெற்றி காணாம இருக்கலாம். ஒருவேளை அது வெற்றி காணாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா சரியான மோட்டிவ் இல்லை. நமக்கு மோட்டிவ், நமக்கு சரியான நோக்கம், நம்ம நோக்கம் என்னமா இருக்கணும். நம்ம பாடியை நல்லா வளர்த்துக்கிட்டு எல்லாரும் பார்க்கும்போது எவ்வளோ ஸ்டிஃபா ஃபிட்டா நம்ம இருக்கிறோம், ஒரு அட்ராக்டிவா நம்ம இருக்கணும், அதெல்லாம் சரியான நோக்கம் இல்லை. என்னுடைய பாடியின் மூலமா கடவுள் மகிமைப்படணும். எனக்கு வியாதி வராம இருக்கணும். எதுக்கு வியாதி வராம இருக்கணும்? நான் நல்லா உலகத்தை என்ஜாய் பண்ணிக்கிட்டு ரிலாக்ஸா இருக்கிறது இல்ல, என்னுடைய பாடியை நான் நல்லா வச்சுக்கிட்டு வியாதியெல்லாம் இல்லாம கடவுளுக்கு நான் மகிமையை பயன்படுத்தணும். என்னுடைய பாடியை எவ்வளவு வேலை என்னால செய்ய முடியுமோ, எனக்கு இருக்கிற வேலைங்களே எனக்கு செய்யறதுலயே டயர்ட் ஆயிருதுன்னா நம்ம என்னங்க கடவுளுக்கு வேலையை செய்ய போறோம்? அந்த மாதிரிதான் நம்ம பாடியை வச்சிருக்கோம். புரியுதுங்களா? நம்ம அப்படி பார்க்க கூடாது. சரி, இன்னைக்கு நான் வந்து நம்மளுடைய உணவை பத்தி நம்ம பேசுவோம், த டயட். அடுத்த வாரம் இருந்தா நம்மளுடைய எக்ஸசைஸ பத்தி நம்ம பேசுவோம், நம்ம இருக்க வேண்டிய டயட். இதுல நான் பேசும்போது ஒரு பெரிய ஒரு அத்லீட் மாதிரி பெரிய பாடிய வச்சுக்கிட்டு ஒரு நல்ல எக்ஸசைஸ் பண்ற ஆள், ரொம்ப டயட் கண்ட்ரோல் ஆள் மாதிரி நான் பேசல, உங்கள ஒருவனாக நான் பேசுகிறேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா டைம் கிடைக்கிறதே ரொம்ப கொஞ்சம். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஹாஃப் அன் அவர் எடுக்கணும்னாவே ஒரு எக்ஸசைஸ்க்கு ரொம்ப கஷ்டம். வேலை முடிச்சு சர்ச்சுடைய காரியங்கள் பார்க்கணும், குடும்பத்தில் வந்து ஜான் கூட ஆடணும், என் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னும் போது ஒரு எக்ஸசைஸுக்காக டைம் எடுக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம். இந்த சாப்பாடை எடுத்தீங்கன்னா, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஜபம் பண்ணியிருந்தேன், எனக்கு ஒரு நல்ல அழகா சமைக்கிற ஒரு மனைவியை கூட ஆண்டவரே அப்படின்னு கடவுளே ஜபத்தை கேட்டு சமையல்னு எடுத்துக்கிட்டா, எங்க வீட்டில் செய்யற எந்த காரியமும், என் ஒய்ஃப் செய்யற எந்த காரியமும் எடுத்துக்கிட்டேன்னா எப்பப்பா டெம்டேஷன் என்ன, கொஞ்சத்துக்கு அதிகமா சாப்பிடணும், இந்த டேஸ்ட்னால சாப்பிட்டே சாப்பிடணும்னு இருக்கும். ரொம்ப கஷ்டம் அது. இந்த மாதிரி சோதனைகளுக்கு மத்தியில் வாழ்கிற நான் எப்படி வெற்றிகரமா வாழ்றதுன்னு சில காரியங்கள் நான் படிச்சுக்கிட்டு அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். புரியுதுங்களா? நான் ஒன்னும் பர்ஃபெக்டா மாடலா இவ்வளவு நல்லா டயட்டை பண்றேன் பாருங்க என்ன மாதிரி பண்ணுங்கன்னு உங்களுக்கு சொல்ல வரல. நான் எவ்வளவு டைம் நானே கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன், அதிக சாப்பிடறதுக்கு அதிகமா நான் சாப்பிட்டேன் ஆண்டவரே என்ன மன்னிச்சிரும்னு நான் கேட்டிருக்கேன். புரியுதுங்களா? அந்த மாதிரி. ஆனா நம்ம அப்படி இருக்க கூடாது, நம்ம அப்படி மாறணும்ன்ற ஒரு எண்ணத்தோடு நான் அப்படி மாத்திட்டு வர மாறிட்டு போற நம்ம எல்லாரும் அப்படி இருக்கணும். சரி, அந்த எண்ணத்துல நம்ம பார்ப்போம். ஒரு டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு தாமஸ் அல்வா எடிசன், உங்களுக்கு தெரியலாம், அவர் வந்து அவர்தான் பல்பை கண்டுபிடிச்சார் ஃபர்ஸ்ட். அவர் என்ன அந்த காலத்திலேயே சொன்னார்னா, வரப்போற காலத்துல டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னா, மருந்து எழுதி கொடுக்கறத விட வியாதிக்கு அவங்க என்னத்தை சாப்பிடணும் என்னத்தை சாப்பிடக்கூடாதுன்னு நல்லா கரெக்டா ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா மருந்துகளே இல்லாம போயிருவார். அவர்தான் சொன்னார், அவர் உண்மைதான் அவர் சொன்னது. ஆனா அந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரி விடாது இல்லைங்களா, மருந்துக்கு தான் அவங்க பொழப்பே இருக்கு. ஆனா டாக்டர் அப்படிதான் சொன்னார். இன்னொரு டாக்டர் என்ன சொன்னார்னா, நம்ம என்ன நம்ம பாடியுடைய நிலைமை வந்து நம்ம வாய்க்குள்ள என்ன போகுதோ அதை பொறுத்து தான் இருக்கு. அது வந்து ஒருவேளை நமக்கு மருந்தா நமக்கு டானிக்கா அது மாறலாம், இல்ல நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா கொல்லுகிற விஷமாக அது மாறலாம். நம்ம வாய்க்குள்ள என்ன போகுதோ, நம்மளுடைய மாடல் என்னவா இருக்கணும், இயேசு கிறிஸ்து தான் அந்த மாடலா இருக்கணும், பவுல் தான் மாடலா இருக்கணும். பவுலுக்கு அவ்வளவு ஸ்டாமினா இருக்கு, அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்னா என்னப்பா சாப்பிடுற நீ நம்ம கேட்டிருக்கணும் இல்லைங்களா. பவுல் என்ன சாப்பிட்டாரு, இயேசு என்ன சாப்பிட்டாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். முதலாவது, சாப்பாடை நம்ம எப்படி பார்க்கணும், முதலாவது சாப்பாடை நம்ம எப்படி பார்க்கணும், பவுல் எப்படி பார்த்தாரு, இயேசு எப்படி பார்த்தாருன்ற ஒரு வகையில நம்ம பார்ப்போம். ரெண்டாவது, என்னத்தை சாப்பிடணும், பிராக்டிக்கலா நம்ம என்னத்தை சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், அது ரெண்டு காரியத்தை நம்ம பார்ப்போம். முதலாவது சாப்பாடை எப்படி பார்க்கணும் போது, ஒரு உக்ரானக்காரன் மாதிரி சாப்பாடை நம்ம பார்க்கணும். சாப்பாடு வந்து நமக்கு ஒரு ஒரு வேலைக்காரனாக, நம்ம சாப்பாடுக்கு சேவை செய்யற மாதிரி இல்ல, சாப்பாடு நமக்கு சேவை செய்கிற மாதிரி ஒரு உக்ரானக்காரன் எப்படி பார்ப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பாட்டு சாப்பிடுறதுனால ஒரு பெரிய தப்பு இல்லைங்க, அதை நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொன்னாரு, இயேசு எங்க பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னாரு. அது பாருங்களேன், அது ஒரு விதத்துல உண்மைதான். எங்க பார்த்தாலும் அவர் சாப்பிட்டு, சீசர்களோடு சாப்பிடுறாரு, கல்யாணத்துக்கு போனா சாப்பிடுறாரு, அந்த ஆயக்காரங்களோடு இந்த பாவிகளோடு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு, மார்த்தா மரியா வீட்டுக்கு போனா சாப்பிடுறாரு. எங்க பாரு சாப்பிடுறதா தான் நம்ம இயேசுவை பாக்குறோம். அதனால சாப்பாடு வந்து ஒரு தப்பு இல்ல, அது சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்லல. ஆனா பாவம் என்ன பண்ணிருச்சுன்னா, கடவுள் நம்ம கொடுத்த ஒரு தேவையை வந்து எல்லா காரியத்திலையும் பண்ணி விட்ட மாதிரி இந்த காரியத்திலையும் நம்ம அளவு கடந்து போய் நமக்கே விஷம் செஞ்சுக்கிற அளவுக்கு பாவம் நமக்கு செஞ்சு வச்சிருச்சு. அதுதான் பெருந்தீனியாக சாப்பாடு நமக்கு செஞ்சு வச்சிருச்சு. பெருந்தீனின்னா கிளட்டனி, தெரியுங்களா உங்களுக்கு, நம்மளுடைய தேவைக்கு அதிகமான கோட்டை தாண்டறதுக்கு தான் பெருந்தீனி. எனக்கு சாப்பாடு, என்னுடைய உடம்பை மெயின்டைன் பண்றதுக்கு இவ்வளவுதான் எனக்கு தேவை, ஆனா அந்த கோட்டை ருசினாலேயோ கிடைக்குதுன்றதுனாலயோ அந்த கோட்டை தாண்டறதுக்கு பேர் தான் என்ன, பெருந்தீனின்னு அர்த்தம், பெருந்தீனின்னு அர்த்தம். ஒரு 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 டைம்ல நமக்கு ஒரு பார்ட்டி, ஒரு நம்ம எல்லாரும் கூடுறோம், ஒரு வீட்டுக்கு இன்வைட் பண்றோம் அப்படின்னும் போது நம்ம அங்க டயட் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அந்த டைம்ல நம்ம பார்ட்டி வைக்கிறது, பைபிள்ல நிறைய பார்ட்டிங் நம்ம பாக்கல. அந்த கிட்டகுமாரன் வரும்போது ஒரு பார்ட்டி பார்ட்டி பார்ட்டின்னு எங்க பார் பைபிள்ல பாக்குறோம். ஒரு ஃபெலோஷிப்புக்காக, ஒரு ஐக்கியத்துக்காக நம்ம உட்காந்து சாப்பிடும் போது நல்லா சாப்பிடலாம், அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன பிரச்சனைனா, டெய்லி பார்ட்டி சாப்பாடு நமக்கு இருக்கக்கூடாது, புரியுதுங்களா. டெய்லி பார்ட்டி வைக்கிற மாதிரி நமக்கு சாப்பிடுற சாப்பாடு டெய்லி ரெகுலரா இருக்கும் போது, நம்ம கடவுள் நமக்கு இன்னைக்கு என்ன வேலையை கொடுத்திருக்காரோ அதுக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு போதுமான சிம்பிளான சாப்பாடு தான் நம்ம இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஒரு டைம்ல பார்ட்டி வச்சுக்கலாம், வாரத்துல ஒரு நாள் பார்ட்டி வச்சுக்கலாம், அதை பத்தி தப்பு இல்லை. ஆனா ரெகுலரா நமக்கு இருக்கக்கூடிய சாப்பாடு எந்த அளவுக்கு சிம்பிளா, எனக்கு இன்னைக்கு கடவுள் என்ன வேலை கொடுத்திருக்காரு அதுக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு மாத்திரம் தான் சாப்பாடு இருக்கும். நம்ம இருக்க முடியுமா, பைபிள் எங்க போட்டிருக்குன்னு கேட்கலாம். ஏன் ஜபம், தி லார்ட்ஸ் பிரேயர், ஆண்டவரே எங்களுக்கு அன்றன்று தேவையான பிரியாணியை கொடு அப்படின்னா போட்டிருக்கு. ஆகாரம் கூட இல்ல, அப்பத்தை கொடு. அந்த டைம்ல வேற சாப்பாடு எல்லாம் இருந்துச்சுங்களா, அங்க நம்மள மாதிரி பிரியாணி சாப்பாடு எல்லாம் நிறைய இருந்துச்சுங்களா. ரொம்ப அடிப்படையா நமக்கு பலம் கொடுக்கக்கூடிய சாப்பாடு வந்து அப்பம் தான். நம்ம கூட இப்ப சப்பாத்தி தான் ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கும்லாம் பாக்குறீங்களா, அன்றன்று எனக்கு ஸ்ட்ரென்த்துக்கு தேவையான அப்பத்தை கொடுவோம். அதோ எனக்கு எவ்வளவு தேவையோ அன்பைக்கு பலத்து கொடுக்கறதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு அப்பத்தை கொடுவதுதான் அந்த ஜபமே சொல்லப்படுது. ஒரு நல்ல உக்ரானக்காரனுடைய ஜபம் அது, புரியுதுங்களா? அதனால நம்மளுடைய ரெகுலரா இருக்கக்கூடிய சாப்பாடை வந்து நம்ம எந்த விதத்துல பாத்துக்கணும், பாட்டி வைக்க கூடாதுன்னு சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வெளியே போனா நம்ம நல்லா சாப்பிடலாம், சந்தோஷமா இருக்கலாம், இன்னைக்கு ஒரு வாரத்துல ஒரு வெளியே போற அதெல்லாம் சாப்பிடலாம். ரெகுலரா நமக்கு இருக்கக்கூடிய சாப்பாடு வந்து அன்னைக்கு நமக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் கொடுக்கணுமோ, டெய்லி பார்ட்டியை வைக்க கூடாது, பெரிய தப்பு. சரி, ஒரு வசனம் படிப்போம். நீதிமொழிகள் 23:19.
சேராதே.
நீ யார் கூட சேரக்கூடாது? நல்லா குடிக்கிறவங்க கூடயும் நல்ல மாம்சத்தை பயங்கரமா வாயில கறிய தூக்கி போட்டுக்கிறவங்க கூடயும், இங்கிலீஷ்ல அப்படித்தான் வருது, தோஸ் ஹூ கார்ஜ் மீட், அப்படின்னா வாய நிரப்பி கறியை சாப்பிடுறவங்க கூடயும் நீ சேராத, சேராதுன்னே சொல்லுது.
ஏன் சரித்திரவார்கள்
ரெண்டு பேரையும் ஈக்குவலா போடுறத நீங்க பாக்கலாம். நல்லா குடிக்கிறவனையும் நல்லா போஜனம் சாப்பிடுறவனையும், நம்ம குடிக்காரங்களை திட்டுறோம், குடிக்க கூடாது அப்படி இப்படின்னு திட்டுறோம், ஆனா பைபிள் ரெண்டு பேரையும் ஈக்குவலா போடுது பாருங்களேன். நல்ல அளவுக்கு மீறி சாப்பிடுறவங்களையும் குடிகாரங்களையும் ஒன்னா போட்டு பாக்குது. ரெண்டு பேரும் ஈக்குவல் தான், பெருந்தீனிகாரர்களும் குடிகாரர்களையும் ஈக்குவலா வேதம் பாக்குறது பாக்குறோம். ஒரு குடிகார ஒரு நல்ல ஒரு சில பேர் டீசெண்டா குடிக்கிறதுன்னு வாங்க, புரியுதுங்களா? அது உடம்புக்கு இவ்வளவுதான், அதுக்கு மேல குடிச்சோம்னா நல்லது இல்லைன்னு எப்படி அவன் கண்ட்ரோலா இருக்கிறானோ, சாப்பாட்டுலயும் இவ்வளவுதான் என் உடம்புக்கு நல்லதுன்ற மாதிரி சாப்பாட்டுலயும் நம்ம கண்ட்ரோலா இருக்க கத்துக்கணும். அவங்க பெருந்தீனிக்காரன் என்ன ஆவான் போட்டிருக்கு, தரித்திரர் ஆவான். உனால் நம்ப முடியுமா? நல்லா சாப்பிடுறவங்க தேர மாட்டாங்க, ப்ராஸ்பர் ஆக மாட்டாங்க, வேதம் அதான் சொல்லுதுங்க. நம்ம சாப்பிடுற விதம் வந்து நம்மளுடைய பொருளாதார வாழ்க்கைய பாதிக்குது, வேதம் சொல்லுது. நம்ம அதை ஒத்துக்கிறது இல்ல, நீங்க யோசிச்சு பாருங்க, ஒத்துக்கிறது இல்ல. அது நம்ம பாக்கெட்ல பெரிய ஓட்டைய போட்டு விட்டுரும், பாக்கெட்ல பணமே நிக்காதபடிக்கு செஞ்சு வச்சிடும். ஏன், நல்லா சாப்பிடுற ஒரு ஆள் ஷாப்பிங்க்கு போறாங்க, ஷாப்பிங்க்கு போகும்போது என்ன பண்றது, நம்ம சாப்பிடுறதுக்கு அதிகமா தான் வாங்குறது. அது சாப்பிடுவோமா, இது தேவையா, அதெல்லாம் யோசிச்சு வாங்குறது இல்ல. எவ்வளவு வாங்கணுமோ காசு, எவ்வளவு காலி ஆகணுமோ பயங்கரமா ரேஷனை வாங்கிக்க வேண்டியது. அது சாப்பிடுறோமோ தேவையோ இல்ல, பயங்கரமா வாங்கிக்க வேண்டியது. வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட வேண்டியது. சரி, அப்புறம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சாப்பிட வேண்டியது. பாருங்களேன், ஓட்டை அப்படி அந்த மாதிரி காசு நிக்காது, காசு நிக்காது. ஏன்னா இந்த ஷாப்பிங் நம்ம வாங்கறதுல வெற்றி கொண்டாதான் இதை நம்ம பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியும். எவ்வளவு அளவுக்கு எனக்கு தேவை, அந்த தேவையை கரெக்டா பார்த்து, எவ்வளவு கிடைக்குதோ எவ்வளவு காசு இருக்குதோ வாங்கிட்டு வந்துருது இல்ல, எனக்கு எவ்வளவு தேவை அந்த அளவுக்கு தான் நம்ம ரேஷனை வாங்கணும். இந்த மாசத்துக்கு இதுக்கு கரெக்டா தேவை, அதிகமா அதை இதையும் வாங்கும் போது என்ன ஆகுது, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அதை சாப்பிட்டு நம்ம உடம்பதான் நம்ம கெடுத்துக்குவோம். ஏ, நிறைய பேரு வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்து தங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போறவங்கள நீங்க ஏன் அந்நியர்களே கேட்டு பாத்தீங்கன்னா, எப்படிங்கம்மா இவ்வளவு நல்லா செஞ்சிருக்கீங்க, பெரிய வீடெல்லாம் வாங்கிருக்கீங்க, எப்படி கட்டிருக்கீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுங்க, எங்க வயிற்ற கட்டி வாயை கட்டி வாயை கட்டி வயிற்ற கட்டி வாயை கட்டி வயிற்ற கட்டுறவங்கனால தாங்க முன்னேற முடியும், புரியுதுங்களா? அது எப்படி, அது சின்ன காசு தானே பாஸ், வயிற்றுக்கு இல்லைனா என்ன இருக்குது? நிறைய பேர் சொல்றவங்க வயிற்றுக்கு இல்லைனா என்ன இருக்குது, நல்லா சாப்பிடுவோம், அது என்ன கொஞ்சம் காசு தானே நினைச்சுட்டு இருக்கிறவங்க அப்படி வரவே முடியாது. வேதம் கிளியரா சொல்லுது பாருங்களேன், பெருந்தேனிக்காரர்கள் தரித்திரமாகும், அவங்க பாக்கெட்ல ஓட்ட இருந்துகிட்டே இருக்கும், தேவைக்கு அதிகமா வாங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க, அவங்க வாங்கிட்டு தான் இருப்பாங்க, அவங்க முன்னேற மாட்டாங்கன்னு வேதம் நமக்கு சொல்லுது பாருங்களேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் போகுது, ஆனா அது எவ்வளவு போகுதுன்றது ஒரு பொருளாதார பெரிய இதுவே இருக்குது. நல்லத்துக்கு கொஞ்சம் உலகத்துல ஒரு நல்ல நல்லவைக்கு வரக்கூடியவங்க யாரு, வயிற்ற கட்டுறவங்க, வாயை கட்டுறவங்க, புரியுதுங்களா? பெரிய பாதிப்பு இருக்குது. நம்ம ஒரு உக்ரானக்காரனாக தேவனுக்கு நம்ம ஒரு உக்ரானக்காரன். நான் வந்து தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற என்னுடைய பாடியை நான் பார்த்துக்கணும், சாப்பாடும் எனக்கு ஒரு கிஃப்டா கொடுத்திருக்காங்க, பொருள் இல்லையா, அதை எனக்கு எவ்வளவு தேவையோ அப்படித்தான் நான் பயன்படுத்தணும். அது பழுப்படுத்தும் போது சாப்பாடு எனக்கு வேலையா இருக்கணுமே தவிர, வேலைக்காரனா இருக்கணுமே தவிர, நான் சாப்பாடுக்கு சேவை செய்யக்கூடாது. இன்னொரு வசனத்தை படிப்போம், 1 கொரிந்தியர் 6:12. ஆதாயமா பிரயோஜனமா இருக்காது. அப்புறம் அடிமைப்படக்கூடாது. அதுல நல்ல காரியங்களை பாக்குறதுல தப்பு இல்லை, ஆனா அதுக்கு அடிமைப்படக்கூடாது. அப்படித்தான் யூஸ் பண்ணணும். சாப்பாட்லயோ நான் அதை சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, அதுக்கு அடிமைப்படக்கூடாது. அப்படித்தான் கிறிஸ்தவ வாழணும். சரி, அப்புறம் வயிற்றுக்கு வயிற்றுக்காக சாப்பாடு, சாப்பாட்டுக்காக வயிறு இல்ல, ரெண்டுமே கடவுளுக்காக. அப்படி வாழ்றவர், அப்படி வாழ்றவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். புரியுங்களா? வயிற்றுக்காக சாப்பாடு, சாப்பாட்டுக்காக வயிற்றுக்காக வாழக்கூடாது அப்படின்னு தான் பவுல் அதுல நமக்கு சொல்றாரு. சாப்பாடு வந்து நம்ம தேவனை சேவை செய்யறதுக்காக, நமக்கு பயன்படுவதற்காக ஒரு கருவியாக சாப்பாடு ஒரு பெரிய விஷயமா நம்ம பண்ணிடக்கூடாது. சாப்பாடு வந்து பைபிள்ல நிறைய காரியங்களால பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு ஒரு சடங்கா பஸ்கா பண்டிகை வந்து ஒரு சாப்பாடு தான். ஒரு ஒரு சமுதாய ஒரு ஐக்கியத்துக்காக நம்ம எல்லாம் ஃபெலோஷிப்பா கூடுறோம், அதுக்கு சாப்பாடு நல்லா பயன்படுத்தலாம், அதுக்கு ஒரு பயன்படுத்தலாம். அடுத்த வேற காரியங்களை எல்லாம் சாப்பாடு வந்து ஒரு பண்டிகைக்கு பயன்படுத்தலாம், ஒரு இதுக்கெல்லாம் நல்லா பயன்படுத்தலாம். ரெகுலரா நமக்கு இருக்கக்கூடிய சாப்பாடு வந்து நம்ம நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு நமக்கு தேவை அளவுக்கு தான் சாப்பாடு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்பு நல்லா இருக்கும். சரி, இயேசு கிறிஸ்து சாப்பாடு கொடுத்து என்ன மனதை கொண்டிருந்தாரு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே இது தப்பா எடுத்துக்கோண்ணா, நம்ம எல்லோருமே சர்ப்பத்தின் பிள்ளைகளா பிறந்ததுனால நம்ம எல்லோருமே சாப்பாட்டுக்கு வயிறுக்காக சாப்பாடு, சாப்பாடுக்காக வயிறுன்னு தான் பிறந்தது. பைபிள்ல கூட என்ன போட்டிருக்குன்னா, அவர்களுடைய கடவுள் அவர்களுடைய வயிறுன்னு போட்டிருக்கு. விசேஷமா இவங்கள நம்ம எல்லாருமே பிறந்தது அப்படித்தான், வயிறு தான், வயிறுக்காக தான் பிறந்திருக்கிறோம். அதை திருப்தி செய்யறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோம். ஆனா அதை மாத்திக்கணும் நாங்க. புரியுதுங்களா? வேதத்துல கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம வளரும் போது, கடவுளுடைய பார்வையில் நம்ம வளரும் போது நம்ம மாத்திக்கணும். இயேசு என்ன சொன்னாரு, ரொம்ப பசி அவருக்கு. யோவான் 4 அதிகாரத்துல பயங்கர பசியில இருக்கும் போது அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்கும் போது என்ன சொன்னாரு, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய ஆகாரம். அவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்கு ஒரு கருவி தான் எனக்கு சாப்பாடு. புரியுதுங்களா? நான் சாப்பாடுக்காக வாழல, அதை அங்க காமிக்கிறாரு பாருங்களா. அந்த எண்ணம் கொண்டுட்டு இருந்தாதான் இயேசுக்கு இருக்கிற ஸ்டாமினா, பவுலுக்கு இருக்கிற ஸ்டாமினா நமக்கு இருக்கும். சரி, இதுல இது வந்து சாப்பாடு வந்து ஒரு விதத்துல அநேக விதத்துல நமக்கு என்ஜாய்மெண்ட் கொடுக்குறதாங்க. அதனால வெறும் என்ன எங்களை வெறும் சப்பாத்தி சாப்பிட சொல்றீங்களா அப்படின்னா, வேற சாப்பாடு இருக்கிற சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க கூடாதா அப்படின்னா, சாப்பாடு டேஸ்டா இருந்துச்சுன்னா, நல்லா இருந்துச்சுன்னா, ஏன் தெரியுமா அது டேஸ்டா கொடுத்தாரு கடவுள், ஏன் தெரியுமா ரொம்ப நல்லா இருக்கும்படி கொடுத்தாரு. நம்ம அதிகமா சாப்பிடணுன்றதுக்காக இல்ல, அந்த டேஸ்ட் நினைச்சு ருசிச்சு அப்ரிசியேட் பண்ணி கடவுளுக்கு நன்றி செலுத்தணும்ன்றதுக்காக. மனுஷன் எப்படி ஆயிட்டானோ பாவத்துல விழுந்து அந்த டேஸ்ட பார்த்து கடவுளுக்கு நன்றி செலுத்துற கடவுள் மேல இன்னும் அன்பு, அவர் மேல பசித்தாகும், அவரை தேடணுமே, இந்த சாப்பாடே நல்லா இருக்கே, அவர் எவ்வளவு ருசியா இருப்பாருன்னு அவர் மேல பசித்தாகும் வராம இந்த சாப்பாடு இன்னும் அதிகமா சாப்பிடலாமான்னு போறோம். அதுதான் தப்பு. பாவம் அப்படித்தான் நம்மள பண்ணிருச்சு, அதை நம்ம மாத்திக்கணும். இது வந்து ஒரு எவ்வளவு சாப்பிடணும்ன்றது வந்து ஒருவருடைய உடம்பை பொறுத்தது, புரியுதுங்களா? அதனால இன்னுமே நம்ம எல்லாரும் ஒரு கப்பு சாப்பாடு தான் சாப்பிடுவோம் இல்ல, நம்முடைய உடம்ப பொறுத்து தாராளமா வைக்கப்படாம நமக்கு தேவை நமக்கு தான் தெரியும், புரியுதுங்களா? அதுக்கு நம்மளுடைய தேவைக்கு ஏற்றபடி நம்ம சாப்பிடலாம். அதை பத்தி அதனால சாப்பிடாம இருந்து நான் வரும் ஒரு கப்பு தான் சாப்பாடு சாப்பிடுவேன் சொல்லிட்டு இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்துக்க கூடாது. சரியா தூக்கம் இல்லாம அந்த மாதிரி பிரச்சனையை கொண்டு வரக்கூடாது. நம்ம தேவைக்கு ஏற்றபடி நமக்கு தெரியும், இதுதான் நம்ம, சில பேர் கொஞ்சம் தான் இருக்கலாம், சில பேருக்கு அதிகமா இருக்கலாம் அந்த தேவை, அவங்களுக்கு ஏற்றபடி அவங்க சாப்பிட நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொரு பிரச்சனை இந்த அனோரெக்ஸியா, சாப்பிடாம இருக்கிறது, அது எவ்வளவு பெரிய பாவம் நம்ம உணர்றோங்களா? ஏன் என்னுடைய பாடி எந்த இல்ல, எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறாரு, உக்ரானக்காரனா கொடுத்திருக்காரு, அந்த பாடி அவருது, அந்த பாடியை பாத்துக்கிறதுக்கு அவரு அவருடைய பராமரிப்புல எவ்வளவு ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கிறாரு, சாப்பாடு கொடுக்கறாரு, ஃப்ரூட்ஸ் கொடுக்கறாரு, அதெல்லாம் நான் என்ன பண்றேன், அவருடைய பாடியை எடுத்துக்கிட்டு அவர் கொடுத்த பொருட்களை நான் பயன்படுத்தி அது கொடுக்காம என் இஷ்டத்துக்கு நான் இருக்கிறேன், அது எவ்வளவு பெரிய தப்பு. நம்ம பாடிய சரியான விதத்துல சாப்பிடலன்னா கடவுள் உங்களை பராமரிப்பு உங்க பாடிய தண்டிச்சே தண்டிக்கும். வாலிபரா இருக்கிறவங்க நீங்க பாத்துக்கணும், நீங்க காண்டி உங்க பாடியை நல்லா பாத்துக்கிட்டு அதுக்கு தேவையான சாப்பாடை நீங்க கொடுக்காம இருந்தா ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட் வில் பனிஷ் யூ, யூ வில் கெட் சம் ப்ராப்ளம்ஸ் பிஃபோர் 30, யூ வில் கெட் சம் ப்ராப்ளம்ஸ். ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க பாத்துக்கணும், அது ரொம்ப தப்பு. நம்ம தேவையான சாப்பாடு அது கொடுக்கணும். சரி, நீங்க என்னங்க ஜாஸ்தியும் சாப்பிடக்கூடாது கொஞ்சமும் சாப்பிடக்கூடாதுன்றீங்க, என்னத்தான் நாங்க செய்யணும்னா அதுக்கு தான் அடுத்த கேள்வியில் நம்ம என்ன பார்க்க போறோம், நம்ம என்னத்தை சாப்பிடணும்னு நமக்கு தெரியும், என்ன சாப்பிடணும், புரியுதுங்களா? அளவா சாப்பிடணும், பேலன்ஸ்டா சாப்பிடணும், என்னத்தை சாப்பிடணும் அதை பத்தி நம்ம பார்ப்போம். என்னது சாப்பிடணும், உலகம் வந்து ஆரம்பத்துல இருந்தே நம்ம என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடணும், இதை சாப்பிட்டா நல்லது அது சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு வருது. உங்களுக்கு தெரியுமா நியூட்ரிஷன்ன்றதே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, பேப்பர்ல பாத்தீங்கன்னா நான் பாத்துக்கிட்டே வருவேன். ஒரு நான் பாத்திருக்கேன், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் நல்லது இல்ல அப்படின்னாங்க, அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கேன்சருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு, இன்னும் பார்த்தா இது வந்து கிட்னிக்கு நல்லது, இது வந்து ஸ்பிளீனுக்கு நல்லது, இது வாய்க்கு நல்லது, மூக்குக்கு நல்லது, காதுக்கு நல்லதுன்னு, ஆனா இதுக்கு நல்லது இல்லை, இதுக்கு நல்லதுன்னு ஒரே குழப்பம். இன்னும் 5 வருஷத்துல எல்லாம் மாத்திருவாங்க, புரியுதுங்களா? இது நல்லது உலகத்துக்கு தெரியாது, நமக்கு என்ன சாப்பிடணும், ஒரு காருக்கு வந்து என்ன ஆயில ஊத்தணும் நல்லா ஓடும்னு எது யாருங்க சொல்ல முடியும், மேனுபேக்சர் பண்ணவன் தானே சொல்ல முடியும் இல்லைங்களா? அது அவனுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு பார்ட்டும் எப்படி வேலை செய்யுது, அது என்ன ஆயில் வேலை செய்யும்னு. நமக்கு கரெக்டான சாப்பாடு நம்ம ஒரு ஒரு அங்கத்தையும் உருவாக்குன அந்த தெய்வம் தானே சொல்ல முடியும், எது ஸ்பிளீனுக்கு நல்லது, எது லிவருக்கு நல்லது, எது கிட்னிக்கு நல்லதுன்னு நம்மள உண்டாக்குனவர் தான், அவருக்கு தான் எல்லா பாகம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனா அவரு உங்களுக்கு தெரியுமா, அவர் ஆரம்பத்திலேயே சொன்னார், ஆனா கேட்கறது இல்ல, நம்ம ஆரம்பத்தில இருந்தே வேதத்துல சொல்லிட்டு வர்றார் நமக்கு எது நல்லதுன்னு. ஆரம்பத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில இருந்தே மனிதனுடைய சாப்பாடு, முதல்ல அவர் கொடுத்த சாப்பாடு என்ன தெரியுங்களா, மனுஷனுக்கு ஏதன்ல என்ன சாப்பாடு கொடுத்தாரு, வெஜிடேரியன் சாப்பாடு கொடுத்தாரு. உங்களுக்கு தெரியுமா வெஜிடேரியன் சாப்பாடு, அங்க இருக்கிற செடி, அங்க இருக்கிற ஹர்ப்ஸ், அங்க இருக்கிற விதை, பருப்பு, ஃப்ரூட்ஸ், அதை நல்லா சாப்பிடுன்னு கொடுத்தாரு. அவனுடைய ஒரிஜினல் டயட்ல மனுஷன் வந்து அப்ப இருந்த கிளைமேட்டுக்கும் அப்ப இருந்த சாப்பாட்டுக்கும் 900,000 வருஷம் வாழ்ந்தாங்க. ஒரு வியாதியில மனுஷன் சாவல தெரியுங்களா அவங்களுக்கு, ஆதி ஆமத்துல அவங்களுக்கு எல்லாம் எந்த வியாதி, நமக்கு இருக்க டயபெட்டிஸ் ஒண்ணுமே இல்ல, வயசாச்சு செத்தாங்க அவ்வளவுமா தான் வந்து, வியாதின்றதே இல்லைங்க. அப்போ வியாதின்றதே மனுஷனுக்கு வந்தது இல்ல, அவனுக்கு இருந்த அந்த ஒரிஜினல் டயட், நேச்சுரல் இயற்கையான சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும் போது அவனுக்கு இருந்துச்சு. மனுஷனை வந்து கடவுள் வந்து வெஜிடேரியனோ நான் வெஜிடேரியனோ சாப்பிடுறதுக்கு தான் உண்டாக்குனார், ரெண்டுமே தான் சாப்பிடுறதுக்கு உண்டாக்குனாரு, இல்ல அலோவ் பண்ணிருக்க மாட்டாரு, ரெண்டுமே சாப்பிடுறது தான் உண்டாக்குனாரு. ஆனா அதனோட அளவு நமக்கு தெரியும், எந்த அளவுக்கு நம்ம சாப்பிடணும்னு. நம்ம மனுஷன் பண்ணப்பட்ட டிசைனை, அவனுடைய டிசைனை நீங்க பாத்தீங்கன்னா மனுஷனுடைய டிசைனே எப்படி பண்ணிருக்காருன்னா,
பிடிக்காம இருக்கலாம், 10% நான்வெஜ், 90% வெஜ்.
இப்படித்தான் மனுஷன் பாடி கடவுள் பண்ணி இருக்கிறது. நான் சயின்ஸ் புக்ல நிறைய சயின்ஸ் புக்ல படிச்சிருக்கேன், இப்போ இதுக்கு நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஏன் அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? அந்த பாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பாடியில சாப்பாடு இறங்குது இல்லைங்களா, அது ஒவ்வொரு பாகமும் அப்படித்தான் பண்ணிருக்கா. ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நமக்கு எத்தனை பல்லு இருக்கு?
32 பல்லுல 20 பல்லுக்கு பேரு மோலாஸ். சயின்ஸ் எல்லாம் சொல்லிதரா மோலாஸ்.
அந்த மோலார் பல்லு வந்து செடி வகையான சாப்பாடு நல்லா அரைச்சி நல்லா பைட் பண்ணி சாப்பிடறதுக்கு அந்த பல்லு, செடி வகையான சாப்பாட நல்லா சாப்பிடறதுக்கு. இன்னும் வந்து இன்னும் 8 பல்லு
இன்சைசஸ்.
இது வந்து பருப்பு கிருப்பு அந்த காரியங்கள், வெஜிடேரியன் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் கடிக்கிறதுக்குன்னு பண்ணி இருக்கிறது.
இதுல 4 பல்லு கேனைன் டீத்.
இது 4 பல்லு தான் கறி சாப்பிடறதுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறது. நம்மள இருக்கிற 32 பல்லுல 4 பல்லு தான் கறியை நல்லா கடிக்க முடியும். ஆனா அதையும் நல்லா கிழிக்க முடியாதான். அதனாலதான் சாஃப்டா இருக்கிற கறியை சாப்பிடும்படி கடவுள் கட்டளை இடுறாரு. நல்லா கிழிக்க முடியாதுன்னா ஓரளவுக்கு 4 பல்லுல தான் கறியை நல்லா மென்னு சாப்பிடுற அளவுக்கு நம்ம கொடுத்துருக்கு. சரி, வாயில நம்ம பாக்குறோம், வாயில இறங்கி எங்க போகுது சாப்பாடு?
இது வாயும் வச்சுக்குவோம், இதுக்கப்புறம் பைப் இருக்கு தெரியல உங்களுக்கு,
இசாஃபேகஸ். தமிழ்ல
என்ன?
குழாய், உணவு குழாய். அது வந்து இந்த வெஜ் சாப்பாடு சாப்பிடும் போது நமக்கு நிறைய சலைவா ஏற்படுதான். சலைவான என்ன? எச்சம் நிறைய வரும் வெஜ் சாப்பாடு சாப்பிடும் போது. அந்த எச்ச வர்றதுனால அந்த வெஜ் ஃபுட்டு ரொம்ப நல்லா கிளீனா இறங்கி அந்த இன்டெஸ்டைனுக்குள்ள போகுமா, ப்ராப்ளம் இல்லாம இறங்குமா. ஏன்னா நான்வெஜ் ஃபுட்டுல கொஞ்சம் தான் சலைவா ஏற்படும். இறங்கும் போது நிறைய சில டைம்ல இந்த அடைக்கிற ப்ராப்ளம் ஏற்படும். சில பேருக்கு தூக்கி வாரி போடுது, சில பேருக்கு அப்படியே இரும்பு சாப்பிடும் போது வர்றதுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய நான்வெஜ் சாப்பிடறவங்களுக்கு தான் அப்படி வரும். திடீர்னு சாப்பிடும் போது இஷ்டத்துக்கு இரும்பு வாங்க தூக்கி வாரி போடும். ஏன்னா நான்வெஜ் வந்து அந்த ஈசோஃபேகஸ் வந்து ஒரு லிமிட்டுக்கு தான் அதை ஏத்துக்கொள்ள முடியும், அதுக்கு அளவுக்கு மீறி அதை ஏத்துக்கொள்ள முடியாது.
வெஜ் சாப்பிடுறவங்களுக்கு ஈசோஃபேகஸ் ப்ராப்ளமே வராது.
நான்வெஜ் சாப்பிடுறவங்களுக்கு ரொம்ப ஈசோஃபேகஸ் கேன்சர், சில டைம்ல ஐசியூ எல்லாம் போட்டு பைப்பை போட்டிருப்பாங்க. ஏன் போயிடுச்சு இது, வயசான பிறகு போயிடுச்சு. வெஜ் சாப்பிட்டு நான்வெஜ் சாப்பிட்டு இதுவும் ஏத்துக்கிறது வந்து வெஜ் சாப்பாடு தான். பல்ல பாக்குறோம், ஈசோஃபேகஸ பாக்குறோம், இதுக்கப்புறம் போய் ஸ்டமக் வயிறு இன்டெஸ்டைன் தெரியுங்களா, இன்டெஸ்டைன். ஒருவர் மனுஷனுடைய இன்டெஸ்டைன் வந்து ஒரு பைப் உள்ள போகுது, அது வந்து நம்ம ஹைட்டுக்கு 4 மடங்கு இருக்கும். புரியுதுங்களா? நான் எவ்வளவு ஹைட் இருக்கிறேன்னா அந்த அளவுக்கு 4 மடங்கு பைப் என் வயிற்றுல இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, அந்த 4 மடங்கு சாப்பாடு இறங்கணும், நம்ம சாப்பிடுற சாப்பாடு 4 மடங்கு இறங்கணும். இதுல வெஜ் சாப்பாடு ரொம்ப ஈஸியா இறங்கி தேவையான ஸ்ட்ரென்த் எடுத்துக்கிட்டு தேவையான பலம் எனர்ஜி எல்லாத்தையும் கொடுத்துருது. ஆனா நான்வெஜ் சாப்பாடுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம். இதுல என்ன ப்ராப்ளம்?
இது முதல்ல சலைவா இல்ல, இன்னொன்னு வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு இருக்கும், அது கம்மி, அது ரொம்ப கஷ்டம் போறது
அப்படின்றாங்க. இதுல சில உதாரணங்கள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. கறி சாப்பிடுற மிருகங்கன்னு இருக்கு, அதுக்கு பேரு கார்னிவோரஸ். என்ன புலி சிங்கம்லாம் கார்னிவோரஸ். அதுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து அதுக்கு இருக்கிற இன்டெஸ்டைன் வந்து தன்னுடைய ஹைட்டுக்கு 2 மடங்கு தான் இருக்கும், நமக்கு 4 மடங்கு இருக்கு, 2 மடங்கு இருக்கு. அதுக்கு கிட்னிங்க பெருசு இருக்கும், அதுக்கு லிவர் ஸ்பீன் எல்லாம் பெருசு இருக்கும். நமக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு ஒண்ணு இருக்கு, ஒரு ஆசிட் இருக்கு, அது வந்து நமக்கு இருக்கிறத விட அதுக்கு 5 மடங்கு ஜாஸ்தி இருக்கும். இது என்ன பண்றது, இந்த ஆசிட்னா அந்த சாப்பாடை நல்லா அரைச்சு ஈஸியா அந்த இன்டெஸ்டைனுக்குள்ள இருந்து கொண்டு போறதுக்கு அந்த கறி சாப்பிடுற மிருகங்களுக்கு ரொம்ப ஈஸி.
அது கிட்னி அதிகமா இருக்கிறதுனால லிவர் வந்து அந்த பைல் டக்ட்ல ஒரு ஜூஸ் வரும், பைலர் வரும், அது கறியெல்லாம் நல்லா போட்டு உடைக்கும். அதுக்கு ரொம்ப ஈஸியா அந்த இன்டெஸ்டைன் பெருசா இருக்கிறதுனால கறி சீக்கிரம் நல்லா இறங்கிடுது. ஆனா நமக்கு அது பெரிய ப்ராப்ளம் என்ன ஆகுதுங்களா தெரியுங்களா, நம்ம ஒரு நாள் சாப்பிடுற கறி வந்து அது ஃபுல்லா போய் முழுசா கிளியர் ஆகிறதுக்கு 2 வாரத்துக்கு மேல எடுத்துதான். அநேக பாகங்கள் வந்து அது ஃபேட்டா மாறி பேட் கொலஸ்ட்ரால மாறி நம்ம உடம்புல தங்கிருதா. உங்களெல்லாம் பயன்படுத்துறேன்னா ஏன்னா அதுல இருக்கிற ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கம்மி, அந்த வெயிட் அதெல்லாம் வர்றது அதனால தான். அதுல மாத்திரம் இல்லாம கறியில இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ், அந்த கிருமிகள், விஷ கிருமிகள் அதெல்லாம் உடம்புல சேர்ந்துருது, உடம்புல சேர்ந்து நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. நம்மள மாதிரி இருக்கிற கறியும் வெஜிடேரியன், வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ சாப்பிடக்கூடிய மிருகங்கள் இருக்கு. நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மிருகம் நிறைய மிருகங்கள் இருக்கு, அதுல வந்து கொரிலா ஒன்று, அது ரெண்டுமே சாப்பிடுமா. நம்மள மாதிரி கறியும் நான்வெஜ்ஜும் சாப்பிடக்கூடிய எல்லா மிருகமும் வெறும் 10% தான் கறியை சாப்பிடுமா. ஏன்னா எல்லா மிருகங்களும் அப்படித்தான் பண்ணியிருக்காரு, அப்படித்தான் மனுஷனையும் பண்ணியிருக்கிறது. புரியுதுங்களா, கொரிலாலாம் கறி கூட சாப்பிடும், ஆனா சாப்பிடுறது எவ்வளவு 10%. ஆனா மனுஷன் மாத்திரம்தான் 50%க்கு அதிகமா கறியை சாப்பிடுறான். அது அவன் உடம்பு டிசைனே அப்படி பண்ணப்படலை. புரியுதுங்களா உங்களுக்கு இதெல்லாம் ஏன் இவ்வளவு டீட்டெயிலா சொல்றோம்னா அது நம்ம புரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்றேன், நம்ம கறியே சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நோ, இன்னுமே நான்வெஜ்ஜே இல்லைன்னு நான் சொல்லலை. ஏன், கறி பைபிள் அலோ பண்ணியிருக்கா, அப்ராம் சாப்பிட்ருக்காரு, ஐசாக்கு சாப்பிட்ருக்காரு, யாக்கோபு சாப்பிட்ருக்கிறாரு, கோயிலில் இருக்கிற ஆசாரியருங்க சாப்பிடுவாங்க, ஏன் இயேசுவை கூட கறி சாப்பிட்ருக்காரு. ஆனால் அதனோட அளவை தான் நம்ம பார்க்கணும், எந்த அளவுக்கு நம்ம பாடி அலோ பண்ணோம். சயின்ஸில் எல்லா இடத்துலையும் சொல்கிறது 10%, அதுக்கு மேலே நம்ம பாடிக்கு கேப்பபிலிட்டி இல்லை. அதுக்கு மேல நம்ம போச்சுன்னா ஆரம்பத்துல இருந்தே பல்லுல இருந்தே ப்ராப்ளம், பல்லுக்கு பெரிய பிரச்சனைகள் வரும், பல்லெல்லாம் சரி வராது, ஈசோஃபேகஸுக்கு பெரிய ப்ராப்ளம் வரும், இன்டெஸ்டைனுக்கு, இன்டெஸ்டைன்ல இருந்து வரக்கூடிய டாக்ஸின்ஸ் அது இதுன்னு நிறைய வியாதியில நிறைய பிரச்சனைகள் அது கொண்டு போய் விட்டுரும். அதுக்கு மேல போகும்போது ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அதான் மனுஷருங்க 1000 வருஷம் வாழ்ந்த ஒரு காலத்துல அங்கிருந்த கிளைமேட்டு, அங்கிருந்த அந்த இயற்கையான சாப்பாடு சாப்பிட்டதுனால 1000 வருஷம் வாழ்ந்தான். ஆனா எப்போ அந்த பிரளயம் வந்துச்சோ, பிரளயம் வந்த பிறகுதான் கடவுள் கறி சாப்பிட அலோ பண்ணாரு. எப்போ மனுஷன் கறியை சாப்பிட்டு குக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சு இயற்கை சாப்பாடை நிறுத்தினானோ அப்பதான் அவனுடைய ஆயுசே 120 மாறிடுச்சு. புரியுதுங்களா, நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். சரி, இது வெறும் கடவுள் வந்து சிருஷ்டிப்புல மாத்திரம் சொல்லலைங்க, இதுல என்ன சொல்ல வர, இவ்வளவு நேரம் நம்மளுடைய நான்வெஜ் சாப்பாடு இதை மீறி போறதுக்கு நம்ம உடம்புக்கு கேப்பபிலிட்டி இல்லை, என்னத்தை சாப்பிடணும்னு பாத்துட்டு வரோம். அடுத்தபடியாக அதை எப்படி சாப்பிடணும்னு கூட கடவுள் சொல்லியிருக்காரு தெரியுங்களா. ஏன் கறியை பத்தி அவ்வளவு விஷயம் எடுத்து அவர் சொல்லணும், ஏன்னா அது நம்முடைய உடம்புக்கு ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். கறிய லேவியர் ஆகுமோ 11வது அதிகாரத்துல என்ன சாப்பிடணும், எந்த கறியை சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாதுன்னு போட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுமா, நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கலாம். லேவியராகமோ 11, உபாகமோ 14, என்ன சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, சுத்த மிருகம் அசுத்த மிருகம்னு போட்டிருக்கு. அசுத்த மிருகத்தை ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு போட்டிருக்காரு, அதுக்கெல்லாம் சயின்டிபிக் காரணம் இருக்குங்க. பன்னிய சாப்பிடக்கூடாதுன்னு போட்டிருக்காரு, ஏன் போட்டிருக்காரு, ஏன்னா இந்த உலகத்துல சில மிருகங்களை வந்து இந்த உலகத்துல இருக்கிற அழுக்க அசிங்கத்தை குப்பையை கிளீன் பண்ணணும்னு உண்டாக்கி இருக்காரு. ஏன்னா உலகம் கிளீனா இருக்கணும் இல்லையா, அந்த கிளீன் பண்றதுக்குன்னு உருவாக்குன மிருகத்தை போய் அந்த மிருகத்தை சாப்பிட்டு அந்த மிருகத்துல இருக்கிற என்சைம்ஸ் டாக்ஸின்ஸ் திருப்பி நம்ம பாடியில ஒரு பாகமா பண்ணிக்க கூடாதுன்னு கடவுள் விரும்புறாரு. அதனாலதான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். கறியை கூட எப்படி வெட்டணும், அதை எப்படி தயாரிக்கணும்னு போட்டிருக்கோம். தெரியுமா, நம்ம டிவில எல்லாம் பாக்கிறோம் ரெசிபி அப்படின்னு, பைபிள்ல ரெசிபி இருக்கு எப்படி செய்யணும், சுகமா இருக்கிறதுக்குன்னு எப்படி சாப்பிடணும், ஒரு கறியை எப்படி வெட்டணும். நீங்க கோஷர்ன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்த ஹலால் முஸ்லிம் செய்வாங்க, அது பைபிள்ல இருந்து வந்தது. ஹலால்னா அது என்னன்னா, ஒரு மிருகத்தை வந்து அது கழுத்தை வெட்டி உடனே சாவுற அளவுக்கு பண்றது, அது இம்மிடியட்டா செத்து அது உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் கீழே உறிஞ்சு கொட்டிடுறது, அது அப்படி ஹலால் கட்டுன்னுவாங்க. அப்படிதான் செய்யறது, அது செய்யறது அப்படி செஞ்சுதான் கறியை சாப்பிடணும்னு பைபிள்ல போட்டிருக்கு.
லேவியராகம் 11 படிச்சு பாருங்க. அப்படிதான் ஏன் சயின்டிபிக்கா உண்மைங்க. ஏன் நான் வேற விதத்துல சாவடிக்கிறது எப்படி தெரியுமா, நான் ஊர்ல எல்லாம் பாத்திருக்கேன், அந்த மிருகத்தை தலையில போட்டு அடிச்சிருவாங்க, அடிச்சு தூக்கி போடுவாங்க, அது துடிச்சு 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 செத்த உடனே அதை போட்டு கட் பண்ணுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஏன் அதை போட்டு அப்படி துடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அது உடம்புல வந்து அது உயிருக்கு துடிக்கும் போது அது உடம்புல இருந்து நிறைய அந்த கிருமிகளை, என்சைம்ஸ், விஷ கிருமிகளை அது பிளட்ல எல்லாம் ரிலீஸ் பண்ணுது. அந்த பாடியெல்லாம் ரிலீஸ் பண்ணும் போது அது போய் பிளட்ல சேருது. பிளட்ல சேரி எங்க போய் நிக்குது, அது உடம்புல போய் நிக்குது. அதனாலதான் கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த இப்படித்தான் வெட்டணும், அதுல இருக்கிற ரத்தத்தை சாப்பிடாத நீ சொல்லியிருக்காரா இல்லையா, ரத்தத்தை சாப்பிடாத, அந்த ஃபேட்டை நீ சாப்பிடாத, இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஏன் அந்த மாதிரி விஷ கிருமிகள் போய் உடம்புல நிக்கும் போது நம்ம அது அலால் கட்டு இல்லாம நம்ம வாங்கிட்டு, அந்த கோஷர் கட்டு இல்லாம நம்ம வாங்கிட்டு வந்து சாப்பிடும் போது அந்த கிருமிகள் நம்ம உடம்புல போய் நம்மளை பாதிக்குது. புரியுதுங்களா, அது சாகரத்துக்கு துடிக்கும் போது அதுக்கு விரோதமா அது சில என்சைம்ஸ் அதெல்லாம் கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணுது இல்லையா, அதெல்லாம் போய் சதையில நிக்குது. அந்த சதையோடு வெட்டி எடுத்துட்டு போய் சாப்பிட்டா என்ன ஆகும், அது நம்ம உடம்புல சேருது. அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் சொல்லி இருக்கிறார். அதை பார்க்கும்போது நீங்க வந்தா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருத்தர் பண்ணதை சொல்லியிருக்காரு எனக்கு. அந்த கறியை வந்து அலால் கட் பண்ணாத கறியை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு நீங்க உப்பு போட்டு நல்லா சால்ட் உப்பு போட்டுருங்க, போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊத்திட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க, ஒரு 2 hours வச்சுட்டு அதை எடுத்து பாருங்களேன், எடுத்து கழுவி பாருங்க, வெறும் ரத்தம் தான் வரும் அதுல இருந்து. ஏன்னா அது சதையில போய் சேர்ந்துருது, அந்த சதையோடு நம்ம சாப்பிட்டோம்னா அதுதான் நமக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வருது. புரியுதுங்களா? சரி, நம்ம ரொம்ப இதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், எப்படி சாப்பிடணும் சொல்லி இருக்கிறார். சரி, நம்ம என்ன சொல்றோம், கடவுள் மகிமைக்காக நம்ம எப்படி வாழணும் அதன்படித்தான் நம்மளுடைய சாப்பாடை நம்ம வச்சுக்கிற மாதிரி பார்க்கணும். ஒரு பேலன்ஸ்டு சாப்பாடு சாப்பிடணும். எவ்வளவு இயற்கையா சாப்பிட்றோமோ அவ்வளவும் நல்லது. இயற்கையா, அதை பத்தி நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்க வேண்டியது இல்லை. வெஜிடபிள்ஸ், கிரீன்ஸ், ஃப்ரூட்ஸ், எவ்வளோ ராவா இருக்கிற சப்பாத்தி, சப்பாத்தி, அந்த ராகி, இதில் கொஞ்சம் எண்ணெய். பேலன்ஸ் டயட்டை பற்றி எங்கேயாவது டாக்டர்ஸ் கிட்ட நான் இங்கே வாங்கிக்கலாம். நான் என்ன சொல்ல முடியும்னா, நம்ம ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும். நம்ம வாயில் என்ன போகுது, ஏதாவது தடால்னு எடுத்து போட்டு மென்று உள்ளே போடுறதுக்குள்ள இது என்ன, எனக்கு நாக்குக்கு ருசியாக இருக்கலாம், இது உள்ளே போய் எனக்கு என்ன செய்யணும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சாப்பிடும். ஏன்னா ரொம்ப முக்கியம் நம்ம பாடி, அது விஷமா மாறலாம். ஒரு ஹெல்த் கான்சியஸா நம்ம சாப்பிடணும் அப்படின்னு தான் சொல்றேன். அது பாய்சனா கூட மாறலாம். அதனாலதான் அது என்ன சாப்பிடுறோன்றத நம்ம பாத்துக்கணும். எவ்வளவு மனுஷன் அதுல செயல்பட்டு அதுல ஏதாவது ஒண்ணு மிக்ஸ் பண்ணி ஏதோ செஞ்சு வச்சிருக்கானா அது கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இயற்கையா இருக்கக்கூடிய இது அதுக்கு இல்ல. ஒரு பேக்டு ஃபுட் எல்லாம், அந்த பொட்டேட்டோ சிப்ஸ், அந்த இதெல்லாம் விக்குது இல்லைங்களா, பேக்கெட்ல எல்லாம் விக்குது. எப்போ மனுஷன் ஃபுட்டை பேக் பண்ண ஆரம்பிச்சானோ அப்பதான் கேன்சரே ஸ்டார்ட் ஆச்சு. உங்களுக்கு தெரியுமா, இந்த பேக்டு ஃபுட் சாப்பிடுற நாட்டுலதான் ரொம்ப கேன்சரே வருது. எவ்வளவு இயற்கையில இருந்து எடுத்து சாப்பிடுறோமோ அவ்வளவு நல்லது. இயற்கையா வாங்கி சாப்பிடுறது நல்லது. இந்த பேக்டு ஃபுட் எல்லாம் நமக்கு கேன்சரை கொண்டு வந்துடும். எவ்வளவு பேக்டு ஃபுட்டு போதோ அவ்வளவு கேன்சர், அப்பதான் கேன்சரே வந்துச்சு. ஏன்னா அதுல அதை ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் எடுத்துக்கோங்களேன், அது நல்லா இருக்கிறதுக்காக எவ்வளோ ப்ராசஸ்ல போகுது, அது இன்னும் கெட்டு போகாது. கிறிஸ்பா இருக்கிறதுக்கு எவ்வளோ கெமிக்கல்ஸ் எல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிட்டோம்னா அது அதுல இருக்கிற உயிரினம் சத்து எல்லாம் போயிருச்சு. அது சாப்பிட்றதுனால எந்த ஸ்ட்ரென்த்தும் நமக்கு வரப்போறது இல்ல, ஃபேட் தான் நமக்கு போட போகுது. புரியுதுங்களா, அந்த பேக்டு ஃபுட்டை நம்ம அவாய்ட் பண்ணி எவ்வளவு இயற்கையா நம்ம சாப்பிட்றோமோ அவ்வளவோ நல்லது. ஏன்னா நமக்குள்ள உயிருள்ள செல்ஸ் இருக்கு. அந்த உயிருள்ள செல்ஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னா, உயிருள்ளதா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத சாப்பிட்டா தான் நம்ம இருக்க முடியும். ரொம்ப முக்கியம். சரி, நம்ம முடிக்குவோம். கடைசியாக ரெண்டு பிராக்டிக்கலா நான் சொல்லணும்னு நினைச்சேன். இன்னொரு ஒரு டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம உடம்புக்கு நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிறோம், நம்ம உள்ள ஆர்கன்ஸுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமா? ஏன்னா ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், சாப்பாடு சாப்பிட்ட உடனே அது போய் ஜீரணம் ஆகிறதுக்கு 4-5 hours வேணும். அது ஜீரணம் ஆகி அது தள்ளுறதுக்குள்ள இன்னொன்று ஒன்று ரெடியாக வந்துடுது, அதுக்கு ரெஸ்ட் கிடைக்கிறது இல்லை. ஆனால் இன்னொன்று நான்வெஜ் வந்துருச்சுன்னா போச்சு, அது எவ்வளோ கஷ்டப்படும் உள்ள. அதனால என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கிற விஷ கிருமிகள், அந்த ஃபேட்டு, அந்த மியூக்கஸ், அந்த டெட் டிஷ்யூ எல்லாம் போய் அந்த பைப்பில் எல்லாம் ஒட்டிக்கிட்டு நமக்கு அந்த பிளாக்ஸ் அது இதெல்லாம் ஏற்படுத்துது. அதனால எப்பயாவது நம்ம உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்க நம்ம தெரிஞ்சுக்கணும். மாதத்துல ஒரு டைம் ஆகுது ஃபாஸ்டிங் பண்ணா நல்லது. ஒரு அதனால உபவாச ஜபம் ஆரம்பிச்சிருவோம் அவங்கள மாதிரி நம்ம ஆரம்பிக்கல. ஹெல்த்துக்காக நம்ம பண்றது நல்லது, நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கிறது பண்றது நல்லது. அந்த டைம்ல விசேஷமா ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இந்த லைம் ஜூஸ் திருப்பி லிம்கா வாங்க போகக்கூடாது, நம்ம ஃப்ரெஷ்ஷா லைம் வாங்கி ஒரு 4-5 கிளாஸ் லைம் ஜூஸ் அன்னைக்கு குடிக்கலாம். லைமுக்கு நிறைய பவர் இருக்குது, அங்க இருக்கிற எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்கு, ஒரு ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கிறதுக்கு நிறைய பவர் இருக்கு. மாசத்துல ஒரு டைம் ஃபாஸ்டிங் பண்ணி அந்த லைம் குடிச்சு அது எல்லாத்தையும் உடைச்சிருமா, உள்ள இருக்கிறதெல்லாம் பிளாக் இருக்கிறதெல்லாம் உடைச்சு கிளியரா பண்ணி வைக்குமா. லைம் ஜூஸ் குடிச்சு ஒரு 2-3 கிளாஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அது ஆர்டரிஸ்ல இருக்கிற பிரஷர், உள்ள ஹார்டு கெட்டியா கட்டிக்கிட்டு இருக்கிற காரியங்கள்லாம் கிளியர் பண்ணுமா, ஜாயின்ஸ்ல இருக்கிற பிரஷர் எல்லாம் ரிலீஸ் பண்ணுமா, ஆர்டரிஸ்ல இருக்கிற பிரஷர் எல்லாம் அது ரிலீஸ் பண்ணுமா. லைம் ஜூஸ் குடிக்கிறது நல்லது. அந்த மாதிரி ஃபாஸ்டிங் பண்ற டைம்ல ரொம்ப பசியும் நமக்கு எடுக்காது. இன்னொன்னு கிரீன் டீ, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரீன் டீ அது குடிக்கிறது ரொம்ப, உள்ள இருக்கிற கிருமிகள் விஷ டாக்ஸின்ஸ் எல்லாம் கிளியர் பண்றது ரொம்ப நல்லது. அது கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனா நம்ம உடம்புக்கு நம்ம டாக்டர் கொடுக்கற பதில் நம்ம இங்க கொடுக்கலாம், புரியுதுங்களா? முன் வருமுன் காப்போன்ற மாதிரி சில செலவுங்க செஞ்சா ரொம்ப நல்லது, அதை செஞ்சுக்கலாம். சரி, இதோடு நம்ம முடிப்போம். கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்றேன், நீங்களாம் இதெல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கலாம், நீங்க வந்து செஞ்சு பாருங்க. தெரியும் அந்த பிரியாணி முன்னாடி வச்சுக்கிட்டு கறி சாப்பிடக்கூடாதுன்னு செஞ்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா தேவனுடைய வசனம் நம்ம எப்படி சாப்பிடணும் நமக்கு சொல்லுது. அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்தோம்னா பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில பார்க்கலாம். கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவோம், கீழ்படியாமை சாபத்தை தான் கொண்டு வரும். உங்களுக்கு எது வேணும்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இதெல்லாம் முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதெல்லாம் ஒரு நடைமுறைக்கு சரி வருமானு, ஒரு நல்லா கடவுளுடைய வசனத்தின்படி நான் சாப்பிடுறது என் வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வரும், நம்ம இன்னைக்கு படிச்ச வசனத்தை நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தோம் இல்லைங்களா என்ன, அந்த டானியல் வந்து கிங்குடைய சாப்பாடா, என்னால யோசிக்க முடியுமா? நம்ம சாப்பாடு சொல்றோம் கிங்குடைய சாப்பாடுங்க, நம்மள என்ன விட்டுருந்தா ஒரு வெட்டு வெட்டியிருப்பேன் இல்லைங்களா. நேபுகாத்நேசர் தன்னுடைய டேபிள்ல இருந்து சாப்பாடு அனுப்புறாருன்னா சாதாரணமா இருக்கும், என்ன வகையா இருக்கும்? ராஜா எம்பரர் அவருடைய சாப்பாடு வருது. நம்ம கல்யாண பெரிய பெரிய கல்யாணத்துக்குலாம் ஓடுறோம் இல்லைங்களா, நல்ல சாப்பாடு இருக்கும்னு. கிங்குடைய சாப்பாடு, அந்த டேனியல் தன்னுடைய வயிறையும் தன்னுடைய உடம்பையும் எவ்வளவு கண்ட்ரோல்ல வச்சிருக்கா, இந்த மாதிரி உக்ரான காரணம் இருக்கான்னு பாருங்களேன். அந்த சாப்பாடு வேணான்றான் அவன் இருந்த நிலைமை யோசிச்சு பாருங்க. அடிமைங்க, அடிமைக்கு என்ன புடிச்சிட்டு இழுத்துட்டு வராங்க, எத்தனை நாள் சாப்பிடாம இருந்திருப்பான் தெரியுங்களா அவங்களுக்கு? சாப்பாடுக்கு கெதி இல்லாம அடிமையா வந்தவன், ஜெயில ஏதோ கஞ்சி ஊத்தி இருப்பாங்க, அடிமையா இருந்தவனுக்கு போய் ஒரு சாப்பாடு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, எப்படி சாப்பிடணும்? அந்த அடிமைத்தனத்துல தேவனுக்கு நான் உண்மையா இருக்குன்னு, வயிறு பெருசு இல்ல, 10 நாள் மனுஷன் வாழ்றது இல்லன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அது வானான்றான். டேஸ்ட் பண்ணி பார்ப்பா, கிங்குடைய சாப்பாடுப்பா, வானா என் தேவன் என் உடம்புக்கு எது நல்லதுன்னு சொல்லியிருக்காரு, நான் அதைத்தான் சாப்பிடுவேன், அதைத்தான் நான் சாப்பிடுவேன். எனக்கு வெஜிடேரியன் கொடுப்பாங்க, வேத வசனத்தை பண்ணி வச்சிருப்பான், அதை வச்சிருப்பான், மீன் தான் இதெல்லாம் வச்சிருப்பான், அதெல்லாம் எனக்கு வேணும். கடவுள் எனக்கு என்ன சாப்பாடு சொல்லியிருக்காரு, எனக்கு எது நல்லதுன்னு சொல்லியிருக்கா, அதை கொடுங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். 10 நாள் எனக்கு கொடுங்க நான் சாப்பிட்ற மாதிரி, அவங்களுக்கு கொடுங்க. என்ன ஆச்சு 10 நாளுக்கு? அவங்க எல்லாம் ரொம்ப குண்டன்களா தாண்டிகளா பெருசா வந்திருப்பானுங்க. நம்ம குண்டா இருக்கிறதுனால நம்ம நல்லா சுகமா இருக்கிறோம்னு சொல்லக்கூடாது, புரியுதுங்களா? அந்த முக கலர்ச்சி, கண்ணில் இருக்கிற ஸ்பார்க்கல் வாங்க, கண்ணில் தெரியும், காதுல மூக்குல வாயில கண்ணை பார்த்தா தெரியும் அது எவ்வளவு ஹெல்த் இருக்கு, அந்த உடம்ப பார்த்தா தெரியும் எவ்வளவு ஃப்ரெஷ் இருக்கு. டேனியல பார்த்தா அந்த அளவுக்கு பிரைட்டா அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கு அவன் சாப்பாடு, எந்த அளவுக்கு 10 நாள்ல எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு நம்ம பாக்குறோம். 10 டேஸ் முகம் பாவனை எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு, நேபுகாத்நேசர் ஆச்சரியப்படுற அந்த அளவுக்கு அழகா. நம்ம ஊர்ல எல்லாம் ஓடுறாங்க, பியூட்டி பார்லர் தேடி ஓடுறாங்க, காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் தேடி ஓடுறாங்க, அதெல்லாம் ஓடுறாங்க. கடவுள் சொல்லியிருக்காரு நீ அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்க, நீ எப்படி சாப்பிடுற, என்னத்தை சாப்பிடுறேன் பாருங்களேன் சாப்பிட்டு. அது மாத்திரம் இல்லாம 19:20 ஒரு தெளிவான மைண்ட் படிங்களா யாராவது, 19:20 இல்ல 15 படிங்களா, அவன் எப்படி இருந்தான் போட்டிருக்கு.
10 நாள் சென்ற பின் ராஜபஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கலாம், அவர்கள் முகம் கலையுள்ளதாகியும் சரீரம் புஷ்டி உள்ளதாகியும் காணப்பட்டது.
முகம் கலை உள்ளதாக, அதுக்குதான் நம்ம கிரீம் காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் போடுறோம், அவன் கலை உள்ளதுன்னா கடவுள் சொல்ற மாதிரி சாப்பிடணும். கலை உள்ள பத்தே நாள்ல என்ன டிஃபரன்? அவங்க பார்வை இல்லைங்க, உடம்பு விட்டுருங்க. சொல்லுவாங்க, நம்ம உடம்பு உள்ளுக்குள்ள ஒரு ஒரு ஆர்கனம் எப்படி இருக்குன்னு, இந்த ஒன்னொன்னு, இந்த கண்ணு லிவர் எப்படி இருக்குது, காதுக்கு லங்ஸ் எப்படி இருக்கு, அதெல்லாம் காமிக்கிறதுதான். நம்ம முகம் பாக்குறது வந்து முகம் எவ்வளவு ஹெல்த்தா இருக்குதோ, உடம்பு உள்ள எவ்வளவு ஹெல்த்தா இருக்குதோ அது முகத்துல பாக்கலாம். சொல்லப்படுது, எவ்வளவு உண்மையோ தெரியல, ஆனா அவன் அவ்வளவு ஹெல்த்தா இருக்கிறது அவன் மூஞ்சில பார்க்க முடியுது, முக கலையா இருக்கிறத பார்க்க முடியுது. 19:20
ராஜா அவர்களோட பேசினான், அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான்.
அவனுடைய சாப்பாடுனால, கடவுளுக்கு பட்ட கீழ்ப்படிதல்னால, தெளிவான மைண்ட், தெளிவான கான்சென்ட்ரேஷன், தெளிவா எல்லாத்தையும் சிந்திச்சு செய்யக்கூடிய நம்ம சாப்பாடு நம்ம படிப்பை பாதிக்கும் தெரியுங்களா உங்களுக்கு, நம்ம மெமரிய பாதிக்கும். நல்ல மெமரிக்கு வெண்டைக்காய் சாப்பிடணும் சொல்றது இல்ல, நம்ம சாப்பாடு நம்ம மெமரிய, கான்சென்ட்ரேஷன், எல்லாத்தையும் பர்சனாலிட்டியா பாதிக்கும். அதனால தான் பாருங்க, ஞானத்தோடு அறிவோடு எவ்வளவு இருந்தா நம்ம பாக்குறோம். சரி, நம்ம இதோடு முடிப்போம். தேவன் தாமே அவருக்கு நம்ம கீழ்ப்படுறதுனால, இந்த சாப்பாட்டு விஷயத்துல அவருக்கு நம்ம கீழ்ப்படுறதுனால, நம்மள எல்லோரையும் அந்த விதத்துல ஆசீர்வதித்து, தானியல போல ஞானத்துல அறிவுல தெரிவுல நம்ம உடம்ப நல்லா பாத்துக்கிறதுல தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபம் செய்வோம்.